எல்லாம் வல்ல அன்னை பராசக்தி திருவுக்கல்லினாலும் எங்கும் நிறைந்திருக்கும் சத்குருவினர்களாலும் நம்முடைய இந்த கீதை வகுப்பிலே பதினைந்தாவது அத்தியாயத்தில் நாம் ஆறாவது ஸ்லோகம் அஞ்சாவது ஸ்லோகத்தில் நிர்மாண மோகா ஜிதசங்க தோஷாக அத்தியாத்ம நித்யா விநிர்வித்த காமாக துவந்துவேர் விமுக்தாக சுகதுக்க சம்யைகி கச்சந்தி அமூடாக பதம் அவ்யயம் தத். ஞானிகளுக்கான லட்சணம் அல்லது ஒரு முமுக்ஷுக்கான லட்சணம் ஜிதசங்க நிர்மாண மோகா, அப்புறம் ஜிதசங்க தோஷம், அத்தியாத்ம நித்யாக விநிர்வித்த காமாக துவந்தர் விமுக்தாக. ஒரு அஞ்சு குணங்களை வந்து இங்கே பகவான் வந்து ஞானிகளுக்கு இந்த 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 குணங்கள் எப்படி இயல்பாக இருக்குது, ஞானிகளுக்கு இயல்பாக இருக்கக்கூடிய இந்த குணங்கள் நாம் எப்படி அதை சாதனைகள் மூலமாக நமக்கு அவங்களுக்கு அது சாத்தியம், அவங்களுக்கு அதெல்லாம் வந்து அடைந்த நிலை, நம்ம நம்மளுடைய முயற்சியில் வந்து அடையக்கூடிய நிலை, நமக்கு சாதனைகள் அவர்களோட சாத்தியங்கள் நமக்கு வந்து சாதனைகளாக இருக்குது. இந்த இந்த நிலையை எப்படி நம்ம அடையிறது, எப்படிப்பட்ட நம்ம அடையிறதுன்ற எதுக்கு சொல்கிறா அப்படின்னு கேட்டால், நம்ம நமக்கு அப்படிப்பட்ட குணதோஷங்கள் இருக்கிறதுனால இந்த குணங்களை எப்படி நம்ம வந்து வளர்த்துக்கிறது, எப்படி நம்ம சரி பண்ணிக்கிறது அப்படின்றத பற்றி ஸ்ரீகிருஷ்ணங்க சிந்திச்சு பார்க்குறார். அவர்கள் தான் அமூடாகன்றார், அவர்கள் தான் ஞானிகள், மூடத்தன்மை அற்றவர்கள் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் இதை. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நமக்கு இந்த உலக வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறது ரொம்ப அப்படி பண்ண ரொம்ப எளியதோ அல்லது வரையறுக்கக்கூடியதோ அல்ல. இல்லை எது எது எப்படி நடக்கும், எப்போ நடக்கும், எப்படி நடக்குன்னு நமக்கு தெரியாது. இந்த உலக வாழ்க்கை அப்படி எளிதானது அல்ல, இல்லையா? அப்போ இந்த அன்றாட வாழ்க்கையில் நமக்கு ஏற்படக்கூடிய தாக்கங்கள் அல்லது அன்றாட வாழ்க்கையில் நாம் சந்திக்கக்கூடிய உறவு சிக்கல்கள் அல்லது இந்த அன்றாட வாழ்க்கையில் நாம் வந்து எதிர்கொள்ளக்கூடிய என்ன அகப்பிரச்சனைகள், அதாவது எப்படியெல்லாம் நாம் வந்து அலைக்கழிக்கப்படுறோம் அப்படின்றது வந்து நாம் அப்படிலாம் வரையறுத்து சொல்லி சரி இந்த இந்த குணங்கள்லாம் நாம் உடனே அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்ல முடியாது நம்மளால். அதனால் நம்ம என்ன அதுக்கு நம்ம என்ன பண்ணணுன்றதுக்காக தான் அவங்க ஞானிகள் என்ன பண்ணுறாங்க சொல்கிற. அப்போ ஞானிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால், இப்படி முதல் குணமே வந்து என்ன பேசுது அப்படின்னு சொன்னால், என்ன நிர்மாண மோகான்னு சொல்கிறது. அப்போ அதாவது நிர்மாணம், ஒன்று அபிமானம், இன்னொன்று தன்னை பற்றிய ஒரு மோகம். அதான் சொல்கிறாங்க, ஒருத்தர் கேட்குறார் வை ஆர் ஸோ அப்சஸ் வித் யுவர் செல்ஃப் அப்படின்னு. ஸோ நமக்கு நம்ம நினைக்கிறோம் அப்சஷன் அப்படின்றது ஏதோ பொருள் மேலே உறவு மேலே இருக்குதுன்னு சொல்லிட்டு, இல்லை பொதுவாக ரொம்ப பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்படின்னு சொல்லிட்டு பற்று எதுவும், ஆனால் நல்ல நெருங்கி அது இதுதான் அபிமானம்னு சொல்கிறது. பீங் அப்சசிவ் அபவுட் ஒன் செல்ஃப், ஒய் ஸோ அப்ச, ஒருத்தர் கேட்டார் ஒய் ஸோ அப்சஸ் வித் யர் செல்ஃப்னு. அப்சஸ் வித் யர் செல்ஃப்னா எல்லா இடத்துலையும் உன்னையே முன்னிறுத்துறது, எல்லா இடத்துலையும் ஒரு அட்டென்ஷனை சீக் பண்ணுறது, எல்லா இடத்துலையும் தன்னையே முன்னிலைப்படுத்தணும், படுத்தாட்டி நம்ம காயப்பட்டு போயிடுவோம். அதான் ஒரு இடத்துல ஒருத்தருக்கு வந்து அடிக்கடி பொன்னாடி போட்டுட்டு போத்திக்கிட்டே இருந்தாங்க ஒரு சாமியாருக்கு, டு த எக்ஸ்டென்ட் பொன்னாட இன்னொரு இடத்துல பொன்னாட போத்தலை சொன்னால் அவர் புண்பட்டு போயிடுவார் இருக்கு. அந்த மாதிரி ஸோ திஸ் இஸ் கால் செல்ஃப் அப்சஷன். இது நம்ம நம்ம அன்னாடி நம்ம நம்மளை நம்மளை பற்றி நல்லா நம்ம கூர்ந்து கவனித்தோம் அப்படி சொன்னால், யாரும் பிடிக்க நல்ல நுட்பமானவங்க நம்மளை பார்த்து கேட்டுருவாங்க. கொஞ்சம் விளங்காதவங்க தான் வந்து என்னன்னு தெரிலன்னு நினைப்பாங்க. நான் நுட்பமாக உள்ளவங்க டக்குன்னு ஓய் ஸோ அப்சஸ் வித்யாசம் அப்படின்னு கேட்பாங்க. சும்மா சாப்பிட்டுட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களோட இடத்துல சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்க. அந்த சாப்பிட்டு அஞ்சு பேரில் ஒருத்தருக்கு வந்து சரியாக ஒருத்தர் வந்து அவருக்கு எந்த கவனம் இல்லைன்னு சொன்னால் சரி வாங்க புறப்படும் அப்படின்னு சொல்லுவார். பார்த்துருக்கீங்களா? குடும்பத்திலே நடக்கும் அது. சாப்பிடதான் வெளியே போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சரியாக கவனிக்கப்படலை அப்படின்னு சொன்னால் சரி போதும் புறப்படுமா அப்படின்வாங்க. பிகம் வெரி ரெஸ்ட்லெஸ். ஸோ இதெல்லாம் இதுதான் அபிமான தோஷம்னு சொல்கிறது. அப்புறம் அந்த மோகம் இல்லை, அந்த என்ன முதல் சொன்னார் இல்லையா, நிர்மாண மோகம்னு. நிர்மாணம்னு சொன்னால் அபிமானம் இல்லாதுன்னு அர்த்தம் சொல்கிற ஞானிகளை சொல்கிறாரு. அவங்க தன்னை முன்னிலைப்படுத்த மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த மோகம்னா என்ன சொன்னால் செல்ஃப் அப்சஷன், தன்னுடைய முக்கியத்துவம், தன்னுடைய இருப்பு, அவங்கள இருப்பே நம்ம கேள்வி கேட்குறோம் இல்லையா. ஸோ அது என்ன என்ன ஆயிடுது அப்படின்னு கேட்டால், இது நம்ம எப்பொழுதுமே என்ன நம்ம என்ன தொடர்பு கொள்ளும் பொழுது அல்லது ஏதாவது ஒரு தொடர்பில் இருக்கும் பொழுது நல்லா அப்சர்வ் பண்ண நம்மளுக்கு தெரியும் நம்ம எங்கே இருக்குன்னு சொல்லி. மற்றவங்கள விடுங்க, மற்றவங்க அப்படி இருக்கிறது நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சாவே நம்ம அப்படி இருக்கக்கூடாதுன்னு நம்ம அதுதான் மெசேஜ் நமக்கு. அவங்கள போய் நம்ம திருத்தலாம் முடியாது. சொன்ன இன்னும் கொஞ்சம் கோச்சிக்கிட்டு அடுத்து விருந்துக்கு வரவே மாட்டாங்க அவங்க இல்லையா. ஸோ இது இப்பேற்பட்ட தன்னை நிலைநாட்டல், தன்னை வந்து எப்பொழுதுமே வந்து முன்வைத்தல், தன்னை நிலைநாட்டல் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் தான் ஈகோ. நம்ம ரொம்ப ஈகோஸ்டிக்காக ஈகோஸ்டிக் பேசுகிற ஒரு விஷயமே கிடையாது. டக்குன்னு நீங்கள் கேட்குறீங்க, அவன் ரொம்ப திடீர்னு ரியாக்ட் பண்ணி ஒரு பதில் சொல்கிறான் வச்சுக்கோங்களேன். என்ன அப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு கேட்குறோம், என்ன அப்படி வந்து வாய் ஸோ சென்சிட்டிவ் அப்புறம் ஹைப்பர் சென்சிட்டிவாக சொல்கிறோம், அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. அடுத்த க்ஷணத்தை அதை மறந்துட்டு போயிட்டே இருப்போம். அவருக்கும் அவங்களுக்கும் அது ஒரு ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் உண்மையான தோஷம் என்ன அப்படின்னு கேட்டால், தன்னை சதா நிலைநாட்டி கொண்டிருப்பது, தன்னை சதா என்ன இருத்தி கொண்டிருப்பது. ஏனென்றால் ஏன் அப்படி சொல்ல போகிறாரு, இந்த ஜீவன் இருக்கு இல்லையா, அதுக்கு ரெண்டு அம்சம் இருக்குது. ஒன்று வந்து சித்து, இன்னொன்று வந்து ஆபாசம். அப்போ எதெல்லாம் வந்து தன்னை நிலைநாட்டுதோ அது ஆபாசம்தான். இந்த இடத்துல ஆபாசம்னா வந்து நிழல் நடத்தும், நம்ம தமிழ் ஆபாசம் இல்லை, ஆனால் அது ரொம்ப ஆபாசமாக இருக்குது தமிழில் சொல்கிறப்ப. ஸோ அப்போ அதுக்கு என்ன வழி அப்படின்னு சிந்திக்கும் பொழுது தான் அடுத்து சொல்கிறார் ஜித சங்கதோஷம்ன்றார். சங்கதோஷம் சங்கம் அது அதாவது தொடர்பே தோஷன்றார். தொடர்ந்து தொடர்பில் இருந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா, தொடர்ந்து தொடர்பில் இருந்துக்கிட்டே இருந்தால் அது தோஷன்றார். அப்போ தொடர்பற்று, ஏன்னா தொடர்பில் இருக்கும் பொழுது தான் நமக்கு நிறைய கருத்து வேறுபாடுகள் இல்லை, ஆளுமை என்ன கிளாஷஸ் சிக்கல்லாம் ஏற்படுது நமக்கு இல்லையா, நீயா நானான்னு சொல்லிட்டு. அதனால் முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், அப்போ சங்கத்தில் இருக்கக்கூடாது. சங்கம்னா என்ன, தொடர்பில். ஆனால் அந்த வாழ்க்கை நமக்கு அப்படி இல்லையே, தொடர்ந்து குழந்தைகளோட தொடர்ந்து என்ன குடும்பத்தோடம் இருந்து தானே ஆகணும், அது நமக்கு விதிக்கப்பட்டிருக்கே அப்படின்னு சொன்னால் அப்போ விதிக்கப்பட்டதை வந்து அப்போ நமக்கு என்ன வேணும்னு கேட்டால், அப்போ எப்படிப்பட்ட ஒரு மனநிலை நமக்கு வரணும்னு சிந்தித்து பார்க்கும் பொழுது இங்கே என்ன சொல்கிறாங்க, நம்முடைய மனநிலையை வந்து ரெண்டு வகையாக சொல்கிறாங்க. ஒன்று வந்து என்ன, எந்த விதமான தன்னலம் இல்லாத சேவையின் மூலமாக. ரெண்டு இன்னொன்று நமக்கு தெரிஞ்ச விஷயம், அதனால் தான் இதை முதல் சொல்கிறேன். தன்னலமற்ற சேவை, தன்னலமற்ற சேவை வந்து போய் ஒரு எங்கே ஆஸ்பத்திரியில் போய் செய்யணும்னு இல்லை, தன்னலமற்ற சேவை குடும்பத்திலே, எங்கே குடும்பத்து குழந்தைகளோடு மனைவியோடு இருக்கும் பொழுதே அது வந்து ஒரு சேவையாக கருதிட்டால் ப்ராப்ளம் இல்லை, தன்னமற்ற சேவை. இன்னொன்று வந்து ரொம்ப தெளிவாக சாஸ்திரம் சொல்லுது, ஒன்று கேட்டல் இன்னொன்று சிந்தித்தல் தான். அதுக்கு தான் நம்ம மனநிலை வித்தியாசம் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால், ஏன்னா அன்றாட வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சின்னது, ஒதுக்கக்கூடியது அல்ல. அது முதல் தெரிஞ்சுக்கணும். நம்ம வந்து ஒரு பெரிய ஆன்மீக வாழ்க்கையை வாழ போகிறோம், நமக்கு ஒரு ஒரு லட்சியார்த்த வாழ்க்கை ஒன்று இருக்குது, அதுதான் நம்ம கனவு. அதனால் அன்றாட வாழ்க்கை வந்து அதனால் அன்றாட வாழ்க்கை வந்து சின்னதோ சிறியதோ அற்பமானதோ அல்ல. அன்றாட வாழ்க்கை தான் வந்து நிதர்சனம். அதனால் அன்றாட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அதனால் தான் அது அன்றாட வாழ்க்கை வந்து ஒதுக்கப்படக்கூடியதோ அல்லது தவிர்க்கக்கூடியதோ அல்ல. அதனால் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கும், அதை நாம் என்ன பண்ணுவோம், அதை நாம் வந்து கையாண்டு நிர்வகிக்கணும். வி காட் ஹேண்டில் அண்ட் டீல் அண்ட் ஹேண்டில் டீல் அண்ட் ஹேண்டில் அண்ட் மேனேஜ் சொல்லிகிட்டே இருக்கும். அதுதான் யோகமாக சொல்லிக்கிட்டே இருக்கார் ஸ்ரீகிருஷ்ணர் வந்து. அவ்வளோ அவ்வளோ என்ன வேலையிலையும் வந்து போருக்கு தயாராகிட்டார் ஸ்ரீகிருஷ்ணர். வில் ஹேண்டில் வில் ஹேண்டில் த பர்சன் என்ன ரஷ்யா மாதிரி போருக்கு தயாராகிடுச்சு. ஓகே, வில் ஹேண்டில் த பர்சன் சொல்லிட்டு அப்படியே பெரிய என்ன உக்ரைன் பெரிய விஷயமே கிடையாது ரஷ்யாவுக்கு. சும்மா மூட்டு பூச்சி மாதிரி அப்படியே நசுக்கிக்கிறலாம், ஒன்றுமே கிடையாது. வில் ஹேண்டில் அதே ஹேண்டிலிங் வெரி வெல் இல்லை. ஆனால் அதனால் வந்து நிறைய உயிர்கள்லாம் பழியாது அப்படின்னு கேட்டால் நம்ம ரொம்ப அடாடா ரஷ்யா அந்த கம்யூனிஸ்ட் கண்ட்ரி பாருங்க புத்தியை காமிச்சிட்டாங்க, இப்படியே நல்லா இப்படிலாம் செய்யலாமா, மனிதாபிமானமே இல்லை அப்படின்னு கேட்டால் அப்படின்னு சொன்னால் அதுக்கு அவனுடைய தத்துவம் என்ன அப்படின்னு கேட்டால் காட்டில் கூட தான் நிறைய முயல்கள் வந்து வேட்டையாடப்படுது, நிறைய என்ன மான்கள் வேட்டையாடப்படுது, அதை பார்த்து நாம் வந்து வருத்தப்பட்டுருக்கோம். இயற்கையில் நடக்க வேண்டியது அது தொடர்ந்து நடந்த என்ன உணவுக்கு வேட்டையாடப்பட்டுக்கிட்டு தான் இருக்கும். அதெல்லாம் அந்த 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 சுழற்சியை நம்ம வந்து ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு யதார்த்தம் நம்ம கண்ணு முன்னால் நிற்கிது. அதனால் நம்ம நினைக்கிற மாதிரி அன்றாட வாழ்க்கை சிறியதோ அல்லது ஒதுக்கத்தக்க தவிர்க்கக்கூடியதோ அல்ல. இங்கே நல்லா பார்த்திங்களா, அன்றாட வாழ்க்கையில் நமக்கு நிறைய சின்ன சின்ன சிக்கல்கள் அல்லது சிறுமைகள் அல்லது நம்ம நோக்கி வந்து கொண்டே இருக்கும். வெளியே வம்புகள் அல்லது குடும்ப பூசல்கள் இல்லை அல்லது அரசியல் சில்லறைத்தனங்கள், இதெல்லாம் நம்ம நல்லா பார்த்திங்க சொன்னால் நம்ம மனம் நம்ம அறியாமலேயே அதிலெல்லாம் ஈடுபட்டு சிக்கிக்கொள்ளும். அதனால் சதா என்ன இருக்குன்னா மனசை பார்த்திங்கன்னா சின்ன சலசலப்பும் சஞ்சலமும் சஞ்சலம் ஹே கிருஷ்ணா. நிச்சயம் பாருங்கள் மனம் வந்து ஒரு 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 சின்ன சலசலப்போடே இருக்கும் இல்லை, பெரிய கொதிப்போ ஒரு கொந்தளிப்போ அல்ல பரபரப்போ அல்ல, ஆனால் சின்ன சலசலப்பு இருக்கும் மனசுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன், இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். அப்போ இதுக்கு எப்பேற்பட்ட ஒரு மனநிலை, இந்த ஞானிகள் இப்போ ஞானிகளோட மனநிலையை தான் பேசுகிறார் அவர். நிர்மாணமுகா ஜிதசங்க தோஷம், அவருக்கு வந்து இந்த சங்கதோஷம்லாம் கிடையாது, மான அபிமானம்லாம் நான் அப்படின்ற அகங்காரம் கிடையாது, அப்புறம் இந்த 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 விஷயத்தெல்லாம் மூழ்கி தன்னை இழக்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லிகிட்டே வர்றார்ல ஸ்ரீகிருஷ்ணர். யார் ஞானிகள் அப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னு சொன்னால் நம்ம எப்பேற்பட்ட ஸ்டாண்ட் எப்பேற்பட்ட நிலையை நாம் வந்து எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு தான் நமக்கு நமக்கு ஒரு நல்ல வடிகால் என்ன அப்படின்னு கேட்டால் ஒன்று கேட்டல், இன்னொன்று என்ன கேட்டிங்கன்னா வாசிப்புன்னு சொல்லுவேன். ஒன்று கேட்கும் பொழுது என்ன ஆகுது, இந்த சில்லறை விஷயங்கள்லாம் நம்ம பெருசாக தோணாது. ஏன், தத்துவார்த்தமாக ஒரு உண்மையை வந்து நமக்கு சொல்லும் பொழுது இந்த விஷயங்கள்லாம் அடிபட்டு போயிடும். அது நல்ல நமக்கு ஒரு நல்ல என்ன பாஸ்டம் பொழுதுபோக்கு அது ஒன்று. இன்னொன்று நம்ம மனம் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால் ஒன்று வாசிப்பில் மூழ்கி இருக்கணும் அல்லது கேட்டல்ல, அதான் ஸ்ரவணம் சொல்லிகிட்டே இருக்காங்க. அப்போ நமக்கு எது தியானம்னா லிஸ்னிங் இஸ் மெடிடேஷன் சொல்லுவார் சுவாமி. ஸோ கேட்டாலே நமக்கு தியானம்தான். ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு மூணு டாக் கேட்டாவே நமக்கு நல்ல நிதித்தியாசம் ஆயிடாது. அது கேட்டல் மட்டுமல்ல, அவ்வளோ விஷயங்களை வந்து மனசில் போட்டு நம்ம சிந்திச்சுட்டே இருந்தோம்னு சொன்னால் இந்த 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 சில்லர் விஷயங்கள் இல்லா இருக்கான்னு சொல்ல தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். அது அதுலேருந்து ஒரு விளக்கம் இருக்கும், நமக்கு ஒரு விளக்கம் இருக்கும். ஏன், வென் யூ கெட் யுவர் செல்ஃப் இன்வால்வ் இன் லிசனிங். ஓ இப்போ கூட நம்ம இந்த பேசிக்கிட்டு இருக்கோம், இந்த இப்படி பேசிட்டு இருக்கனால இந்த பேச்சால் வந்து இப்போ பேசுகிறோம் பேசிக்கிட்டு இருக்கோம். நம்ம இங்கே மட்டும் பேசலை, இப்போ ஊரெல்லாம் போய் பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த பேச்சால் உலகத்தை மாற்ற முடியுமா? மனசோடு மாற்ற முடியாதுன்னு சொல்கிறோம். அப்போ எதுக்கு பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேள்வி, அதுக்கு ஊர் ஊராக போகிறீங்க, இதை மாற்ற முடியாது இல்லை, ஐயோ இவனுக்குலாம் பைத்தியமாக என்ன அப்படின்னு கேட்டால், அப்படியே இல்லை, யாரை பார்த்து மாற்ற முடியாதுன்னு சொல்கிறோம், உங்களே பார்த்து அல்ல, அது சராசரிகளை பார்த்து பார்த்து மாற்ற முடியாதுன்னு சொல்கிறது. அட்ரஸிங் தி மிடியோக்க சராசரிகளை பற்றி. ஆனால் வாட் அபவுட் தி திங்கர்ஸ்? அப்போ சாஸ்திரத்தில் லட்சியமே என்ன? மாற்றக்கூடியது தான். இது மூலமாக ஒரு சின்ன ஒரு ஒரு சின்ன ஒரு நகர்ச்சி, ஒரு சின்ன ஒரு மூவ் இருக்க முடியும்னு சொன்னால், மனம் என்ன பண்ணுன்னா, மனம் நிச்சயமாக மாறும். அதனால் நமக்கு என்ன இருக்குன்னு சொன்னால், ஒரு சொல் இது நம்ம இந்த வாழ்க்கையை பற்றி ஒரு சொல் நம்மளால் சொல்லிவிட முடியுமா, இதை பற்றி அதனால் ஒரு மாற்றம் ஏற்பட்டு விட முடியுமா என்பது தான் நமது லட்சிய கனவு. அதான் சாஸ்திரம், அதான் சொல்லுது, சாசனாத் ஆணையிடுது. யாரை பார்த்து? நாட் த மீடியோக்க, நாட் த நோட் நாட் அன்திங்கிங் பீப்புள், டு தி திங்கர்ஸ். யாரெல்லாம் சிந்திக்க தயாராக இருக்காங்களோ அப்போ அவங்களாம் மாற தயாராகன்னு அர்த்தம். ஆனால் மாறத்துக்கு என்ன தேவைன்னா, சொல் தேவை. ஒரு சொல், ஒரு வில், ஒரு இல் அப்படின்னா ராமாயணம், ஒட்டுமொத்த ராமாயணமே ஒரே சொல் தான். தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, ஒரே இல் தான் சீதை, ஒரே வில் தான் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டார் ராமர் இல்லை. ஆக நாம் எப்பொழுதுமே இந்த சாஸ்திரம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால், இதை பற்றி நம்ம சிந்திக்கும் பொழுது இந்த 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 தெளிவு ஒன்று கேட்டல் வழியாக நம்மை நாம் என்ன அமைதிப்படுத்திக் கொள்வது எப்படி அப்படின்னு கேட்டால், அதில் நமக்கு ஒரு விளக்கம் ஏற்படும். அல்லது தன்னலமற்ற சேவை, இது ரெண்டு தான் சாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கு. சித்த சுத்திக்கு வந்து ஒன்று சித்த நைசல்யம், மன ஒருமைப்பாட்டுக்கு அது கேட்டல் என்பது, அல்லது உபாசனை எல்லாம். அதனால தான் நம்ம வந்து பஜனை பாடிட்டுருக்கோம், மந்திரங்களை சொல்லிக்கிட்டு இருக்கோம், ஏதாவது பண்ணிகிட்ருக்கோம். இந்த விஷயமா அது மனம் சஞ்சலத்தை நீக்கிறதுக்கு, மற்றபடி மன தூய்மைக்கு தன்னலமற்ற சேவை. இதனால் நமக்கு என்ன கிடைக்கும், என்ன கிடைக்காது, இதனால் என்ன நன்மை மட்டும் இல்லை என்ன தீமை, இவங்களால் நமக்கு தீமை அப்படின்னா அந்த தீமையை எண்ணாமல் இருக்கிறது. நன்மையை மட்டும் கணக்கு போடுறதில்ல, பொதுவாக நன்மைகள் தான் கணக்கு போடுவோம். தன்னால் மட்டும்னா எந்த நன்மையும் எதிர்பார்க்க இல்லை, எந்த தீமையும் கூட தீமை நமக்கு நடந்தே தீரும். ஏன்னா அழுக்கு தொட்டால் வந்து கைக்கு வை சாக்கடையை தொட்டால் நடத்தானே செய்யும். இல்லை இந்த நாற்றமும் இருக்கவே கூடாதுன்னா அப்போ தன்னல் மற்ற சேவைக்கு நம்ம வரவே கூடாது. அதுக்காக தான் சாஸ்திரம் என்ன பண்ணியிருக்குன்னா கேட்டலை வச்சுருக்கு, லிசனிங். அப்போ நமக்கு வந்து ஒரு மெடிடேட்டிவ் மைண்ட், ஒரு 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 சமாதானம் அடைந்த மனசு இருந்துச்சுன்னு சொன்னால் பேசாமல் ஒரு ரூமில் உட்காந்துடலாம். அதான் நல்ல யோகிக்கு அழகு. அவங்க என்ன பண்ணுவாங்க, பேசாமல் வாழ்க்கையில் தனிச்சு போயிடுவாங்க, தனிச்சிருப்பாங்க. ஆனால் நமக்கு எப்படி, நம்முடைய மனோதர்மம் எப்படி இருக்குது, வாட்ஸ் யோர் மென்டல் கான்ஸ்டியூஷன், நம்ம மனோதர்மம் எப்படி இருக்குன்னு பார்த்து நம்ம சூஸ் பண்ணிக்க வேண்டியது தான். ஆக இங்கே சரி, இதை பற்றி எந்த மாதிரியான வெளிச்சம் நமக்கு தேவை அப்படின்னு சொல்லும் பொழுது, இப்போ இவர்கள்லாம் எப்படி இருக்காங்கன்னு சொன்னால், விருத்தனா அத்தியாத்ம நித்தியா தான். அத்தியாத்மம்னா என்ன? அதாவது ஆத்ம விஷயங்களை பற்றி தொடர்ந்து சிந்தனையில் இருக்கிறது, சிந்தனம். அதுதான் கேட்டல்னு சொன்னேன் இல்லை, அத்தியாத்ம நித்தியாக. அப்புறம் விநீர் விருத்த காமாக, அப்புறம் தேவையில்லாதெல்லாம் தூக்கி வச்சுக்கிறது இல்லை. என்ன தொடர்ந்து நம்ம பார்க்குறதெல்லாம் நமக்கு என்ன ஏற்படும், ஒரு விருப்பம் ஏற்படும், இருந்தால் நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு இல்லையா அது. அப்புறம் துவந்துவை விமுக்தாக, இருமைகளை, இதெல்லாம் நம்ம நிறைய பேசியிருக்கோம். இருமைகளை கடந்து என்ன, இருமைகளால் துவந்துவம் பாதிக்கப்படாமல் இருக்கிறது. இதை முடிச்சுட்டு அடுத்து முக்கியமான ஒரு ஒரு ஸ்லோகம், அடுத்த ஸ்லோகம் ஏழாம் ஸ்லோகத்தில் வந்து என்ன சொல்ல வரார் அப்படின் கேட்டால், இந்த ஆத்ம தத்துவத்தை பற்றி ஒரு பெரிய விளக்கம். ஏன்னா நதத் பாசையத்தோ சூரிய ந சசாங்கோ ந பாவக எத் தத்துவான நிவர்த்தந்தே தத் தாம பரமம் மம. எங்கு சென்றால் நாம் மீண்டும் திரும்புவதில்லையோ அதுதான் அந்த மோட்சம் என்பது, பதம் என்பது அது எப்படிப்பட்டது அப்படி சொல்லும் பொழுது அது சுயம் பிரகாஷம். நேற்று கூட பேசணும் நாம் தெளிவாக, தன்னை விளக்கி கொண்டு மற்றதையும் விளக்கி கொண்டிருப்பது, மற்ற எதனாலும் அது விளக்கப்படாதது அப்படின்னு. இந்த வார்த்தைகளே ரொம்ப கஷ்டமான வார்த்தைகள். தன்னை விளக்கி கொண்டு மற்றதையும் விளக்கி கொண்டிருப்பது, வேறு எதனாலும் விளக்கப்படாதது, அது எது? அதுதான் ஆத்ம, அதுதான் பிரம்ம அப்படின்னு அந்த தத் பதம், அந்த பதத்துக்கு லட்சணம், லட்சணத்தை சொல்கிற அது என்ன? நம்ம இது கொஞ்சம் நம்ம போன வாரம் பார்த்துட்டோம். அதெல்லாம் ஜோதிஷாம் ஜோதிஹின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் ஜோதிக்கெல்லாம் ஜோதி. இதுக்கு நிறைய இது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால், இதில் உபநிஷத்தில் ஒரு சின்ன ஒரு மந்திரம் ஒன்று இருக்குது. இந்த உலகத்தை வந்து உலகத்தை விளக்குவது எது அப்படின்னா, உலகத்தை விளக்கு சூரியன் அப்படின்னு. சூரியன் இல்லாத சமயத்தில் எது விளக்குதுன்னா சந்திரன் சொல்லிட்டு, இரவில் சந்திரன் இல்லைன்னு சொன்னால் எது விளக்குதுன்னா அக்னின் தான். சரி, அக்னியும் இல்லை, எது விளக்குது அப்படின்னு சொன்னால் இந்திரியங்கள். நம்ம கண்ணு தான் வந்து, அதாவது இந்த கண்ணு இல்லாமல் சூரியனுக்கு வந்து அர்த்தம் இல்லாமல் போயிடும். சூரியன் நம்ம பார்க்கல, சூரியன் நம்மளை பார்க்கல, நம்ம தான் சூரியனை பார்க்குறோம். அப்போ சூரியனுக்கு இருப்பு தருவது யார்? நம்ம, இந்த கண், இந்திரியங்கள். அப்போ இந்திரியங்களுக்கு, இந்திரியங்களை விளக்குவது எது? மனம் அப்படின்னு. மனத்தை விளக்குவது எது? அறிவுன்னு. அறிவை விளக்குவது எது? ஆத்ம அப்படின்னு ஒரு ஒரு உபநிஷத்தில் கேள்வி பதில் ஒன்று இருக்குது, ஏற்கனவே நம்ம சிந்தித்து பார்த்துருக்கோம். அதுபோல் இந்த சுயம் ஜோதி சுயம்பு அப்படின்ற அந்த அந்த எந்த தத் பதம் பிரம்மம் அப்படின்னு சொல்கிறது, அது தத் அது சொல்கிறோம்ல தத், அந்த பதம் என்ன அப்படின்னு கேட்டால், அப்போ அந்த பதத்தை பற்றி இன்னொரு விளக்கமும் சொல்கிறார் என்னன்னு கேட்டால், யார் அங்கு சென்றால் திரும்புவதில்லையோ அப்படின்னு சொல்லிட்டு. திரும்புதில்லைன்னா என்ன அர்த்தம்? அந்த இடத்து அந்த 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 யார் அந்த இடம் என்பதே, அந்த 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 சுயம் பிரகாஷம் என்பதே என்ன? எது வந்து மோட்சம் அப்படின்னு சொன்னால், யார் எந்த இடத்துக்கு சென்றால், அப்படி எந்த நிலைக்கு சென்றால் திரும்புதில்லையோ அதுதான் மோட்சம். மோட்சத்துக்கு விளக்கம் சொல்கிறாங்க, அதுதான் மோட்சம் அப்படின்னா. அப்போ எது திரும்புது, எது வந்து போகுது? அப்போ எதோ வந்து போகுதாட்டிருக்கு, ஏதோ திரும்புதாட்டிருக்கு அப்படின்னு நம்மளால் யூகிக்க முடியுது. எது திரும்புவதில்லையோ அந்த நிலை தான் மோட்ச நிலை அப்படின்னு சொன்னால், அப்போ எது திரும்புதுன்னு அடுத்த கேள்வி வரும் இல்லையா? அப்போ அந்த கேள்விக்கு வந்து ஏன்னு சொன்னால், நமக்கு நாம் இதை வந்து நமக்கு எப்படி இருக்குன்னு சொன்னால், நம்ம திரும்பி வந்தவர்களாக இருக்கிறோம். வந்து அந்த உடலை எடுத்து இந்த இந்திரியங்கள் மூலமாக, இந்த மனதின் மூலமாக, இந்த அறிவின் மூலமாக தொடர்ந்து செயல்பட்டு கொண்டு நமக்கு என்ன ஆயிரும்? நமக்கு ஒரு முடிவு வந்துடும், மரணம் வந்துடும் அப்படின்னு ஒரு மரண பயத்தோடே இருக்கின்றோம். அப்போ இந்த மரண பயத்துக்கு என்ன காரணம்? இந்த மரணம் அப்போ நாம் இங்கே இருப்பது என்ன? இது இங்கே இருக்கிறதுக்கு பேர் வந்து ஜீவன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய தத்துவ விசாரம் பண்ணுறாரு. அடுத்து இந்த தத்துவ விசாரம் வந்து, சரி இந்த ஜீவனுடைய இந்த நான் எனக்கு ஒரு பிறவி ஏற்பட்டிருக்கு, இப்போ இந்த பிறப்புடைய மூலம் என்ன? இந்த பிறப்புக்கு கர்த்தா யார்? இதை இந்த ஜீவனை வந்து படைத்தது யார் அப்படின்னு இந்த மாதிரி கேள்வியெலாம் வந்து, இதெல்லாம் ஒரு பெரிய என்ன மில்லியன் டாலர் க்வெஸ்சன். இது இந்த கேள்விகளை பற்றி ஒரு சின்ன விஷயம் சொல்லணும். ஓஷோ ரொம்ப அழகாக சொல்லுவார். அது நம்ம கேள்வி கேட்டு, அதாவது கேள்விகளுக்கு பதிலெல்லாம் ஆன்மீகம். நம்ம கேள்விக்கெல்லாம் பதில் சொல்கிறதுல ஆன்மீகத்தோட வேலை, நம்மை கேள்விகள் இல்லாமல் செய்வதுன்னு சொல்லிட்டு. நம்ம 1000 பதில் சொல்லலாம், எல்லா பதிலும் ஒரு யாராவது ஒருத்தருக்கு வந்து சரியாக வராது. இந்த பதில் எனக்கு சரியாக இருக்குது, நான் நம்ம என்ன சொல்கிறோம், இல்லை வாழ்க்கை நோக்கமே என்னன்னு சொன்னால், நல்லா வாழ்ந்துட்டு சொர்க்கத்தை அடையிறதான்னு சொல்லிட்டு. சொர்க்கம் தான் வாழ்க்கை. வாட்ஸ் அ பர்பஸ் ஆஃப் லைஃப்? டு ரிச் சொர்க்கா, சொர்க்கத்தை அடைவது அப்படின்னு சொன்னால், அப்போ அப்போ இந்த வாழ்க்கை என்ன, அப்புறம் எதுக்கு தப்பாக பிறந்துட்டோமா என்னங்க? இட்ஸ் ஏதோ இது வெரி கிரியேஷன் இட்ஸ் அ மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் மாதிரி இருக்குது. கடவுளே வந்து இது தப்பு பண்ணிட்டாரா இருக்குது, தெரியாமல் வந்து இங்கே பிறந்துட்டுன்ற மாதிரி இருக்குது. வாழ்க்கை நோக்கமே என்னன்னு சொன்னால், வாழ்க்கை நோக்கம் வந்து என்ன, இறை இல்லாட்டி இறைவனை அடைதல், கடவுளை அடைதல். பட் மொத்தம் நம்ம விரும்பணுமே கடவுளை அடைய, அவ்வளோ விருப்பமாக நல்லா இருக்குது இங்கே வாழ்க்கை, எதுக்கு போய் கடவுளை அடைஞ்சிக்கிட்டு? அது யாருன்னு தெரியாது நமக்கு. அருணை வந்து ஐம் கொஞ்சம் லைக் இட் அனால் எல்லீஸ் இங்கேயாவது எனக்கு சாய்ஸ் இருக்குது, கொஞ்சம் பிடிச்சிருக்கு கொஞ்சம் பிடிக்கல பரவாயில்ல, நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இப்படி இருந்துருவேன். யார், நம்ம வீட்டில் இருக்கிறவங்க தான், வெளியில் இருக்கிறவங்களும் அல்ல, இந்த 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 நாடே சரி, இதெல்லாம் என்னன்னு சொன்னால் ஏறக்குறைய நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்துருவேன். பட் கடவுள் அப்படின்றது யாருன்னு எனக்கு தெரியல, அங்கே போய் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்க முடியுமா? ஐ டோன்ட் நோ வெதர் ஐ அம் கோயிங் டு லைக் இட் ஆர் நாட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இல்லையா. அப்போ இந்த மாதிரியான கான்செப்ட்ஸ் அண்ட் தியரிஸ்லாம் இருக்கு இல்லையா, இது ஒட்டுமொத்தமாக வேதாந்தம் என்ன பண்ணுது, இதெல்லாம் ஒரு ஒரு மாதிரியான, அதான் நம்ம சுவாமி அடிக்கடி சொல்கிறது விஷயம் இதுதான், என்ன ஸ்பிரிச்சுவல் ரொமான்டிசம்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி, ஒரு காதல் வயப்பட்டவன் எப்படி இருப்பான், வளருவான் இல்லையா, தப்பாக இருக்குது கேட்குறதுக்கு, ஆனால் இந்த காதல் வயப்பட்டவனும் அல்லது என்ன பண்ணுவான், ஒரு மாதிரி என்ன இருக்கும், அவங்களுக்கு என்ன இருக்குன்னு சொன்னால் ஒரு மாதிரி வளருவாங்க இல்லையா, அந்த மாதிரி இட்ஸ் எ ஸ்பிரிச்சுவல் ரொமான்டிசம்னு சொல்கிறது. ஸோ அதையும் அதையும் தாண்டி இப்போ வேதாந்தம் வந்து அல்லது அத்வைதம் வந்து என்ன பதில் சொல்லுது, அதான் ரொம்ப முக்கியம் நமக்கு. அது ரெண்டு அடுத்து ரெண்டு ஸ்லோகத்தில் ஸ்ரீகிருஷ்ணர் அதை வந்து டீல் பண்ணுறார். இது எப்படி நாம் புரிஞ்சுக்கணும் இந்த 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 பதம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற அல்லது பிரம்மம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒரு அது என்ன என்ன நிலைன்னு சொன்னால், சென்றால் மீண்டும் வராத நிலைன்னு சொன்னார் நிவர்த்தந்தி, அதாவது போய் சேர்ந்தால் திரும்பி வராத நிலை. அதை தான் நமது பெரியவர்கள் எப்படி பாடியிருக்காங்க, என்ன பெற்றதால் நான் வந்து பிறந்துட்டேன் பிரவாத தன்மை வந்தெய்தினேன், பெற்றாலும் பிறந்தேன் இனி பிரவாத தன்மை வந்தெய்தினேன்னு ஒரு பாட்டு பிரவாத. அப்போ என்ன வேணும்னா, என்ன பிரவாமை வேண்டும், பிரவாமை வேண்டும் அக்திலால் உன்னை மறவாமை வேண்டும். நல்லா பாருங்கள், ஒன்று பிரவாமை, எல்லாரும் வந்து பிரவாமையை தான் கேட்க, திரும்பி பிறக்கிறத வந்து விரும்பலை. அப்படின்னா என்ன அர்த்தம், அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், ஏதோ ஒரு நிலை மீண்டும் வராத நிலை, மீண்டு வராத நிலை, அது பதம், அதான் தத்பதம், அதுக்கு தான் மோட்சம்ன்றோம். அது தான் அந்த எப்படிப்பட்டதுன்னு சொன்னால், அதாவது அது எங்கோ ஒரு இடம், அது ஒரு ஒரு நிலை, அந்த நிலையை நம்ம அடையிடுதுன்னு சொல்லலை. எப்படி எப்படி எதை எதை அடைந்தால் மீண்டு வருவது இல்லையோ அதுதான் அதுதான் மோட்சம்னு சொல்கிறாருங்க. எதை எந்த நிலையை அடைஞ்சால் மீண்டு வர்றது இல்லையோ. அப்போ அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்போ இந்த 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 ஜீவத்துவத்துக்கு அர்த்தம் என்ன, இந்த ஜீவன் எப்படி வந்து இந்த உடல் கொண்டது, இந்த மாதிரியான கேள்வியை வந்து அடுத்து கேட்கும் பொழுது பகவானே வந்து இங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டால், தத்து மம பரமம் தாமன் சொன்ன முத எப்படி முடித்தார்னா அந்த ஆறாம் ஸ்லோகத்தில், அது என்னுடைய மேலான இருப்பிடம், எதை அடைந்தால் மீண்டும் மீண்டும் வந்து மீண்டு வருவதில்லையோ, அது நிச்சயம் பாருங்க அவர் உறுதிமொழி கொடுக்குறார், எதை அடைந்தால் மீண்டும் இழப்பதில்லையோ அதுவே மோட்சம், எதை அடைந்தால் மீண்டும் இழப்பதில்லையோ, எதை அடைந்தால் மீண்டும் வருவதில்லையோ அதுவே மோட்சம், அது ஞானம். தத்து பிரம்ம தத்து அதுதான் ஞானம்னு சொல்கிறாங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும், அடையிறத பார்ப்போம். நான் இப்படி எப்போ வந்து எப்படி இங்கே வந்து சேர்ந்தேன், நான் இப்போ நான் யார் அப்படின்னு கேள்வி வருது இல்லையா, அது பெரிய மில்லியன் டாலர் குவஸ்டின் இல்லையா, நான் யார், இது இதுவெல்லாம் என்ன கேள்விக்கலாம். அதுக்கு சொல்லி அதுக்கு ஏழாவது ஸ்லோகத்தில் பகவான் ஆரம்பிக்கிறாரு, மாம் ஏவ அம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதனகன்னு சொல்கிறார். ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் இது. மம ஏவ அம்சக, இந்த ஜீவன் யார், நீ யாருன்னு கேட்டால் என்னுடைய அம்சம்தான் இந்த ஜீவ ஜீவக்கோடிகள் யாரெல்லாம் யார் தெரியுமா, என்னுடைய அம்சன்றார். இந்த அம்சம்ன்ற வார்த்தை தான் வந்து இத்தனை குழப்பத்துக்கும் காரணம். அம்சம் சொன்னோடனே அவர் என்னுடைய அம்சம், என்னுடைய அம்சம் சொன்னோடனே ரெண்டாயிடுச்சு. துவைத்தம்னு வந்ததுக்கு முக்கியமான ஸ்லோகம் இதுதான். என்ன ராமானுஜரும் சரி மத்வரும் சரி, இதை தான் நம்ம கெட்டியாக பிடிச்சிக்கிட்டாங்க. நாமெல்லாம் அந்த பகவானுடைய அம்சங்கள், பகுதிகள். நாமெல்லாம் அந்த பகவானுடைய விகுதிகள், பகுதிகள், அம்சங்கள், உறுப்புகள். நான் என்ன பண்ணணும், அவங்க சேவை பண்ணுறது தான் அந்த வாழ்க்கை அப்படின்னு தான் ராமானுஜர் ஸ்டார்ட் பண்ணுறாரு இல்லையா. இந்த அம்சம்ன்ற வார்த்தை இருக்கு இல்லையா, இதுதான் வந்து இத்தனை ஜீவக்கோடிகளும் வந்து ஏற்படுறதுக்கு இந்த இதெல்லாம் பகவானுடைய அம்சம்தான். அது பகவான் என்ன இருக்காருன்னா, சரிதான், அவர் தான் வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி சித்தாந்தமும் சைவ சித்தாந்தமும் அவர் தான் இதெல்லாம் ஆயிருக்காரு அப்படின்னு சொன்னால் ஆயிருக்காருன்றதில் குறை கிடையாது. எப்படி ஆயிருக்காரு, அவங்க உண்மையிலேயே ஆயிருக்காங்க. அப்போ இவங்கெல்லாம் அவங்க பகுதிகள், அவங்களுடைய விகுதிகள் இவங்கெல்லாம் பகுதிகள் அப்படின்னு சொன்னால், இப்போ என் உடம்புல இருக்கிற மாதிரி உடம்பு கை ஒரு பகுதி, கால் ஒரு பகுதி. அப்போ கைக்கு நாசம் ஏற்பட்டால் எனக்கு நாசமாக இல்லையா, நாசம் தான். காலுக்கு காலை விட சரியில்லை, பாதையை வெட்டி எடுக்கிறாங்க, எனக்கு நாசமாக இல்லையா, எனக்கு நாசம். அப்போ பகவானுடைய அம்சம்னா பகவான் வந்து பகவானுடைய அம்சம் தான் நம்ப அப்படின்னு சொன்னால், அப்போ காலை வெட்டினா அப்போ பகவான் நாசத்துக்கு உட்பட்டோர்னு ஆயிரும். இங்கே தான் சங்கரர் வரார். அப்போ இதெல்லாம் நாம் இது வந்து ஒரு முக்கியமான என்ன ஃபிலோசாபிக்கல் க்வெஸ்சன், தத்துவார்த்த விசாரம் இது. அப்போ எப்படிப்பட்ட விசாரம் வந்து நமக்கு ஒரு பெரிய என்ன ஆறுதலை கொடுக்கும், அல்லது ஒரு பெரிய மீட்பு, சரி 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 என்ன டெஃபினெட்லி ஐ எம் கோயின் பி சேவ்ட் ஃப்ரம் திஸ் சம்சாரா, இந்த இந்த சம்சாரத்துலேருந்து நிச்சயமாக எனக்கு மீட்பு உண்டு அப்படின்ற கூடிய ஒரு 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 தத்துவம் நம்மளை காப்பாற்றணும். அதுவும் எப்படி இருக்கணும், அதுவும் வந்து என்னுடைய அறிவை எனக்கு உண்டான வாத பிரதிவாதங்களுக்கு தீனி போடுவதாக இருக்கணும். நான் ஏற்றுக்கணும் என்னுடைய எனக்கு ஒரு அறிவு இருக்குது பாருங்கள், நானும் லேசான ஆள் கிடையாது இல்லையா. அதனால் இந்த இந்த அறிவே வந்து அப்புறம் வந்து சாஸ்திரம் சொல்ல போது அந்த பிரம்மன் தான், அந்த சித்து தான் வந்து சிதாபாசனாக அங்கே மாறி நிற்கிது. அதனால் நிச்சயமாக நீ பெரிய அறிவாளி தான், அந்த அறிவில் எந்த விதமான தோஷம் இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. ஆனால் கொஞ்சம் ஏதாவது ஜிதசங்க தோஷம்னு சொன்னால் இல்லையா, கொஞ்சம் தோஷம் ஏற்பட்டிருக்கு. அது எப்படி ஏற்பட்டிருக்கு அப்படின்றத இப்போ சொல், இப்போ சொல்லும் பொழுது என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டால், முதல் இந்த ரெண்டு ஸ்லோகம், 7-8 ஸ்லோகம் இதை பற்றி நான் தான் வந்து இந்த ஒட்டுமொத்த ஜீவராசிகளாக பிறந்திருக்கிறேன். பகவானே சொல்கிறாரு அவருடைய அவருடைய என்ன விவரணை, அவருடைய வாக்குமூலம், பகவான் வாக்குமூலம் கொடுக்குறார். இந்த 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 என்ன ஜீவராசிகள்னால் என்ன, இந்த உலகம்னால் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த உலகம்னால் நான் தான் அப்படின்றார். ஆனால் எப்படி நான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அதான் அவர் சொல்ல என்ன சொல்ல போகிறான் அப்படின்னா, அதை உடனே சங்கரர் வந்து இந்த இந்த ஸ்லோகங்களை விளக்கம் தரும் பொழுது எப்படி நான் அப்படின்னு சொன்னால், இந்த சூரியன் இங்கே பிரதிபிம்பிக்கிற போல் உள்ள நான் சொல்கிறார். ஏன் வந்து ஒரு சரி இந்த மனுஷனாக எடுத்துக்கிட்டு இவனை கை காலுன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு கேட்டால், இந்த கை காலுக்கு வர நாசம் வந்து அதுக்கும் வந்துடும். ஆனால் பிரதிபிம்பம் அப்படின்னு சொன்னால், பிரதிபிம்பம்னா ரிஃப்ளெக்ஷன், என்ன சூரியனோட ரிஃப்ளெக்ஷன். இது ஒரு 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 பானை வச்சுருக்கோம், பானையில் வந்து தண்ணி இருக்குது, தண்ணியில் சூரியனோட ரிஃப்ளெக்ஷன் இருக்குது. ஆனால் அந்த ரிஃப்ளெக்ஷனுக்கு ஏற்படுற நாசம் வந்து சூரியனுக்கு ஒன்றும் பாதிக்காது. ஸோ நம்ம இந்த வா இல்லை சரி, உங்களோட எக்ஸாம்பிள்லாம் நல்லா தான் இருக்குது. என்ன சங்கரர் கேட்குறாங்க, உங்களோட எக்ஸாம்பிள்லாம் ரொம்ப வடிவாக தான் இருக்குது, அழகாக இருக்குது. ஆனால் பாதிக்கப்படுற நாள பாதிக்கப்பட்டுருக்கேன், ஏதோ பாதிப்பு இல்லை பாதிப்பு இல்லைன்னு சொல்கிறீங்களே, எத்தனை பாதிப்பு எனக்கு. என்னோடய அவலங்களை நினச்சி பார்த்தாவே எனக்கு தெரியும் எத்தனை பாதிப்பு, எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ தூரம் வந்திருக்கோம். சின்ன விஷயம் வந்து இந்த பாதிப்பு இல்லாமே எப்படி இருக்கோம் நம்ம இப்போ. இல்லை அந்த பாதிப்பு வந்து எங்கே எங்கே தெரியும், எல்லா இடத்துலையும் தெரியுது. பார்க்கும் இடமெங்கும் நீக்கவர நிறைந்திருக்கும் பரிபூர்ண ஆனந்தம், பரிபூர்ண ஆனந்தம் அல்ல பார்க்கும் இடமெங்கும் ஒரு நீக்கப்படுவதற்கும் பாதிப்பு, எங்கே போனாலும் பாதிப்பு. நீங்கள் சொல்கிற பாதிப்பு இல்லைன்னு என்ன சொல்கிறாரு சங்கர? சங்கரன் சொல்கிறாரு பாதிப்பே கிடையாது பான். ஆனால் ராமானுஜர் என்ன சொல்கிறார்? பாதிப்பு. இதை பாருங்கள், ஏன் இவ்வளோ பெரிய பாதிப்பு? அதோடு மட்டும் இல்லாமல் எத்தனை, அதாவது பாதிப்பு என்பது ஏதோ என்ன ஒரு நகைச்சுவையான விஷயம் அல்ல. இட்ஸ் நாட் அ ஃபன். ரொம்ப சீரியஸ்லி ஐ எம் எஃபெக்டட். எந்த அளவுக்கு நான் மன உளைச்சல் அடைஞ்சேன்னு உங்களுக்கு தெரியாது. எந்த அளவுக்கு நான் மன பாதிப்பு அடைஞ்சேன்னு தெரியாது இந்த நோயினால், இந்த இதனால். அப்போ பாதிப்பு அவ்வளோ ரியல், அது எப்படி இதை போய் இல்லைன்னு சொல்கிறீங்க? அதனால தான் உங்களுக்கு அவ்வளோ வருத்தம் சங்கரர் மேலே. இவ்வளோ பெரிய பாதிப்பை ஒன்றுமே இல்லைன்னு இந்த மனுஷன் சொல்கிறானே, எப்படி ரொம்ப ரொம்ப கோபமாக வந்து இந்த மத்வாச்சாரியர்லாம் அந்த என்ன துவைதிகள்லாம் வந்து திட்டியிருக்காங்க. கட்ட வார்த்தையெல்லாம் அது திட்டிருக்கானுங்க. இந்த சுவாமி பிரபுபதான ஒருத்தர் இருக்கார், சங்கரா சார் ராஸ்கல் அப்படின்னு சொல்லியிருக்கார் புக்கில், அவர் கீதை புக்கில். அநியாயமாக இருக்குது யார். ஆனால் சங்கரை மற்றவங்க பற்றி அந்த இப்படிலாம் ரொம்ப மோசமான சொல்ல மூடாகா மூடாகான்னு. சரி, கொஞ்சம் அறிவிப்பாவி அறிவிப்பாவி முட்டாலும் கொஞ்சம் லேசாக சொல்லுவாரே தவிர, அதான் தான் எல்லாம் சொல்கிறாங்களே. நம்ம ராஸ்கல்லாம் சொல்ல மாட்டோமே இல்லை அந்த அளவுக்கு. சரி, இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? இப்போ எப்படி அந்த பிரம்மம் அல்லது அந்த பரமாத்மா வச்சுக்கோமே, பரம்பொருள் வச்சுக்கோமே, அது வந்து எப்படி இந்த ஜீவர்களை ஆணுச்சுன்னா, அவரே தான் பகவானே சொல்கிற நான் தான் ஜீவன ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. மமைவ அம்சக, என்னுடைய அம்சம் தான் அந்த ஒட்டுமொத்த ஜீவலோக்கம், ஜீவலோகம் ஜீவபூத்தக வேற. அது எப்படி இந்த சனாதனக என்றும், புது புதுசாலும் ஒன்றும் இல்லை, என்றுமே உள்ளே இருக்குன்னு சொல்கிறார். என்றுமே நான் அப்படி தான் இருக்கேன். என் எப்படி இருக்கேன்? இந்த ஜீவபூதங்களாக, இந்த ஜீவராசிகளாக, இந்த என்ன பஞ்சபூதங்களாக, இந்த எங்கே இந்த லோகத்தில், இந்த லோகமாக நான் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஏன் வந்து இந்த இடத்துல இந்த மித்தியா, நம்ம அடுத்தது மித்தியான்ற வார்த்தை பார்க்க போகிறோம். ஏன் அவர் பாருங்க, உண்மைன்னு ஒன்று இருந்துச்சா அது பிரதிபிம்பம் வந்து தொடர்ந்து இருக்குமா, அப்பப்போ இருக்குமா? நமக்கு நிழல் எப்பாவது இருக்குமா, அப்பப்போ இருக்குமா? எப்பயுமே நிழல் இருக்கும். அதனால தான் சனாதனன் சொல்கிறார். சொல்கிறாங்களா ஜீவராசிக்கெல்லாம் ஒரு ஆண்டு வந்துடும், முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு உலகம் வந்து முடிய போகுதுன்னு சொல்கிறாங்க. அது ஏதோ ஒரு ஃபிசிக்கல் காம்பினேஷன்ஸில் ஒரு கணக்கில் வந்து சயின்டிஸ்ட்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, இந்த ஜீவத்துவம் அப்படின்னு, அதாவது இங்கே எதை மித்தியான்னு சொல்கிறார், ஜீவனை மித்தியான்னு சொல்லலை, ஜீவன் சத்தியம். ஏன்? ஜீவன் தான் பிரம்மம். அது என்ன மனுஷன் சட்டை போட்டிருக்கனால ஜீவன் சொல்லிகிட்ருக்கோம். ஆனால் எது இங்கே மித்தியான்னு சொன்னால், ஜீவத்துவம், ஜீவன் அனுபவிக்கின்ற இந்த சம்சாரம் இருக்குல்ல, அதைத்தான் அவர் மித்தியான்னு சொல்கிறாரு. ஜீவன் மித்தியா கிடையாது நமக்கு. அதனால தான் என்ன சொல்கிறாரு, ஜீவபூத்த சனாதனன் சொல்கிறார், என்றும் உள்ளது ஜீவன் சொல்கிறார். இது கொஞ்சம் நம்ம கொஞ்சம் கவனமாக கேட்டு நம்ம இந்த 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 என்ன விசாரத்தை வந்து நம்ம வந்து நம்ம டெக்னிக்கலாக பண்ணாமல், இவர் டெக்னிக்கலாக பண்ணி நம்ம ஜெயிச்சிடலாம், அதுக்கு இல்லை. யாரை ஜெயிச்சு என்ன செய்ய போகிறோம்? வாழ்க்கை நம்ம ஜெயிக்கணுமே இல்லை, டெக்னிக்கல் இல்லை. அதனால தான் இது நம்ம என்ன சொல்கிறோம், இது விசாரம்னு சொல்கிறோம். சரி, இந்த விசாரத்தை எப்படி பண்ணுறது? முதல்ல இதோடைய இந்த அர்த்தத்தை பார்த்துட்டு, ஜீவ விஷயம், இந்த அறி இந்த இந்த ஜீவ விசாரம் இருக்குல்ல, இதை நம்ம எப்படி பண்ணணும்னு சொன்னால், இப்படி எடுத்துக்கணும். இது ரொம்ப இதுக்கு ரொம்ப நல்ல நமக்கு. அதனால தான் எப்பொழுதுமே இந்த மாதிரி விசாரத்துக்கெல்லாம் வந்து சாஸ்திரத்தோடு சேர்த்து ஒரு நம்ம ஒரு லீவிங் மாஸ்டர் நமக்கு தேவை. ஏன்னு சொன்னால் மோட்சம் சொல்கிறோம் இல்லையா, யாரை பார்த்து சொல்கிறது மோட்சம்னு? டெக்னிக்கலி ஸ்ட்ரக்சரலாக வந்து சாஸ்திரத்தில் எது மோட்சம்னு சொன்னால், ஜீவத்துவம் வந்து நீங்கிட்டால் அப்போ பிரம்மன் ஈக்குவல்ஸ் டு என்ன, ஜீவன் ப்ளஸ் மோக்ஷா ஈக்குவல்ஸ் டு பிரம்மம்னு சொல்லி ஸ்ட்ரக்சரலாக எல்லாம் புரிஞ்சுக்கலாம், ஸ்ட்ரக்சராக புரிஞ்சுக்கலாம். ஆனால் உண்மையிலேயே அப்படி ஒரு நிலை இருக்குன்றதே எப்படி நமக்கு தெரியும்? அதனால்தான் தொடர்ந்து சாஸ்திரத்தில் வந்து ஞானிகளை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க ரெண்டாவது அத்தியாயத்திலும் பகவான் வந்து சித்த பிரஜைகளை பற்றி பேசுகிறாரு. இங்கே வந்து ஞானிகளோட நிலையை பற்றி சொல்லும் பொழுது ஞானிகள் ஒன்றே கொண்டு வந்துடுறாரு. அப்போ அந்த ஞானிகளோட வார்த்தைகள் இருக்க ரொம்ப முக்கியம் நமக்கு. அதனால்தான் நம்ம இப்போ ரமணர் என்ன சொல்கிறாரு, நம்மக்கிட்ட நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம ஒரு ஆள் கிடையாது, உண்மையான நான் உறங்கி கிடைக்க பொய்யான நான் எழுந்து பேயாட்டம் ஆடுக்கிறது. அப்போ அப்படி இதிலேருந்து என்ன புரியுதுன்னு கேட்டால், நம்மகிட்ட ரெண்டு நான் இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்னும் மை செல்ஃப் சொல்கிறோம் இல்லையா, சொல்கிறோமா? மொதல் இது வந்து ஃப்ரீயாக மொதல் நம்ம விசாரம் பண்ணிடுவோம், அப்புறம் சொல்லுவதுக்குள்ள போகலாம், ஒன்றும் அவசரம் இல்லை. மை செல்ஃப் சொல்கிறோம், பட் ஐ கெனாட் பி வித் மை செல்ஃப், நோ ஆல்வேஸ் லைக் டு கோ அவுட்னு. ஐ கெனாட் கண்டெயின் மை செல்ஃப். சரி, யோர் செல்ஃப்னா நீ பாட்டுக்கு சும்மா ரூமில் இருக்க வேண்டியதான், இல்லை ரூமில் இருக்க முடியல. அப்போ இருக்கணும்னு நினைக்கிறது எது ஒன்று, இருக்க முடியாதுன்னு சொல்கிறது எது இன்னொன்று. அப்போ நல்லாவே தெரியுது நம்மக்கிட்ட ரெண்டு ஆள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஐ கெனாட் கண்டெயின் மை செல்ஃப்னா ஐனா எது, தட் ஐ கெனாட் கண்டெயின் மை செல்ஃப்னா யார்? இப்போ ஐ தான் வந்து த ஸ்மால் ஐ, மை செல்ஃப் தான் வந்து த பிக் ஐ. நம்ம வார்த்தையை எடுத்துக்குவோம், அது இருக்கட்டும். முத என்ன, ஐ கெனாட் கண்டெயின் மை செல்ஃப் அப்படின்னு சொன்னால், இசை நான் வந்து என்னிடத்தில் இருக்க முடியல அப்படின்னு சொன்னால், அப்போ அந்த செல்ஃப் தான் வந்து, அதனால தான் செல்ஃப் நாலேஜ்னு சொல்கிறோம். இல்லை, அந்த செல்ஃப் தான் பிரம்மன், அப்போ நான் தான் அங்கே இருக்க முடியல. அப்போ எனக்கு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால், எனக்கு வந்து ஒரு மாதிரியான ஒரு ஜீவத்தம் வந்துருச்சு எனக்கு. இதோ இன்னமும் எதனால நான் அபிமானப்பட்டு போயிட்டேன் அப்படின்னு சொன்னால், அப்போ அங்கே தான் வந்து சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, நம்ம இந்த உடலோடு அபிமானப்பட்டு போயிட்டோம். உடல்ன்றது என்ன அப்படின்னு கேட்டால், அப்போ இந்த உடலில் இப்போ சரி இதெல்லாம் எப்படி ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால், இது வந்து என்ன உடனே இந்த எக்ஸாம்பிள், இது முக்கியமான எக்ஸாம்பிள், இது பிரதிபிம்பிக்கப்பட்ட சூரியனோட பிரதிபிம்பம். அது எங்கே பிரதிபிம்பப்பட்டிங்கன்னா, ஒரு அந்த அதுவும் ஒரு பானைன்னு எடுத்துக்கிட்டாங்க, அதில் இருக்க ஒரு தண்ணின்னு எடுத்துக்கிட்டாங்க, அதில் பிரதிபிம்பிக்கப்படுற அப்போ எதில் அப்போ சூரியன் வந்து எதில் பிரதிபிம்பிக்கும் அப்படி சொன்னால், தூய்மையான அல்லது என்ன சர்ஃபேஸ் அப்படின்னு சொன்னால், எப்படிப்பட்ட பாருங்கள், சூரியன் இருக்குது, தண்ணியில் பிரதிபிம்பம் ஆகுது, ரிஃப்ளெக்ட் பண்ணுது, ஆனால் வால் ரிஃப்ளெக்ட் பண்ணாது இல்லையா? சரிதானே, ராவ்லேருந்து காமிக்கும், சரி அந்த செவருக்கும் காமி, அதுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகாது இல்லை, ஆனால் தண்ணியில் ரிஃப்ளெக்ட் பண்ணுது, கண்ணாடியில் ரிஃப்ளெக்ட் பண்ணுது. அப்போ தூய்மையான அல்லது லேசான சர்ஃபேஸில் அது வந்து என்ன பண்ணுது, ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்படின்னு கேட்டால், நமக்கு ரெண்டு சர்ஃபேஸ் இருக்குது, ஒன்று இந்த உடம்பு, அது வந்து இந்த பானை மாதிரி, அங்கே இருக்கிற மனசு இருக்கு இல்லையா, மனசு இருக்கு இல்லையா, அது எப்படி இருக்குது, அது ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது, கண்ணாடி மாதிரி அல்லது தண்ணி மாதிரி, அங்கே பிரதிபிம்பிக்கின்ற இந்த சித்து. அதான் நம்ம இந்த பிரம்மத்தை எடுக்கும் பொழுது அது ஒரு மூணு கூறுகளை பிடிச்சிக்குவோம். சச்சித் ஆனந்தம், இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். தெளிவாக இந்த விஷயத்தை உள்வாங்கன்றதுக்காக இப்படி எடுத்துக்கிறோம். சச்சித் ஆனந்தம், சத்து இருக்கட்டும் விட்டுருங்க, ஆனந்தத்தையும் விட்டுருவோம், பிறகு பார்த்துக்குவோம். இந்த சித்து இருக்கு இல்லையா, ஏன்னா அதுதானே விளங்குறது, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது அந்த அறிவு, சித்து தான் அறிவு இல்லையா. எல்லோரும் தெரிஞ்ச விஷயம் தான், நம்மெல்லாம் இப்போ கேட்ட விஷயந்தான். இன்னும் கொஞ்சம் அதை எப்படி நம்ம வகுத்துக்கிட்டால் இந்த விஷயத்தை நல்லா அப்படியே நம்ம மனசை தொகுத்துக்கலான்னு பார்க்குறோம். அப்போ அந்த சித்து இருக்கு இல்லையா, அதை மட்டும் எடுத்துக்கும், அதுதான் என்ன பண்ணுதுன்னா, அதுதான் பிரதிபிம்பிக்குதுன்னு சொல்லுது சாஸ்திரம். அதனால தான் நமக்கு பேர் சிதாபாசம்னு. ஆபாசம்னா என்ன, தமிழ் ஆபாசம் இல்லை, ஆபாசம் அப்படின்னு சொன்னால் என்ன, நிழல்னு அர்த்தம், தோன்றுறதுன்னு அர்த்தம், தோன்றுறதுன்னு அர்த்தம், பாசையத்தேன்ற வார்த்தையிலேருந்து. ஓகே, அதனால் இங்கே என்ன, அப்போ நமக்கு வந்து என்ன இங்கே வந்து ஏன் இங்கே தோன்றுறது அப்படின்னு கேட்டால், இங்கே இருக்கிற அந்த 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 சர்ஃபேஸ் இருக்கு இல்லையா, அந்த மனசு இருக்கு இல்லையா, மனம் எப்படிப்பட்டதாக இருக்குன்னா, மனம் வந்து இதை வந்து பிரதிபிம்பிக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ அங்கே இருக்க சித்தை வாங்கிக்கிட்டு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி மனசுக்கு என்ன வந்துடுது, மனசு ஜடமாக இல்லாமல் சித்தாக தெரியுது நமக்கு, மனம் ஜடம் இல்லையே, மனம் எப்படி இருக்கு, சைத்தன்யமாக இருக்கு, அது அது அதுக்கு உணர்வு இருக்குது, உணர்ச்சிகள் இருக்குது, என்ன பண்ணு என்னோட அந்த மனசுக்கு எப்படி இந்த உணர்ச்சி வந்துச்சு, மனசு நம்ம என்ன எடுத்துக்குவோம், நம்ம எப்படி எடுத்துக்குவோம் அப்படின்னு கேட்டால், இந்த சூக்ஷ்ம சரீரம் சொல்கிறோம் இல்லையா, அதை வந்து என்னது, அது பலவாரம் பிரித்து வச்சுக்கலாம், ஞானேந்திரியம், பஞ்ச அதாவது ஐந்து ஞானேந்திரியங்கள், ஞானேந்திரியம் சொல்லுவோம், அப்புறம் வந்து மனசுன்னு சொல்லுவோம், சித்தம் சொல்லுவோம், அகங்காரம் சொல்லுவோம், புத்தின்னு சொல்லுவோம், இதெல்லாம் ஒரு பெரிய கூட்டம் இருக்கு இல்லையா. எல்லாத்தையும் சேர்த்து நம்ம சும்மா மனசுன்னு மட்டும் வச்சுக்குவோம். இப்போ சூக்ஷ்ம சரீரம் இருக்கு இல்லையா, மனசுன்னு மட்டும் ஒரு பேர் வச்சுக்குவோம், ஈஸியாக இருக்கும். எல்லாம் சேர்த்து தி இன்னர் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆர் தி என்ன மைண்ட் காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவாங்களே சுவாமி, சின்னமையாக சொல்லுவாங்க மைண்ட் காம்ப்ளெக்ஸ், பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ்னு. சரி, அது அதுங்க என்ன ஆகுதுன்னு சொன்னால், அதுக்கு நான் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துடுது. அது ஒரு உணர்வுபூர்வமாக இருக்குது மனசு. அது எங்கிருந்து வந்துச்சுன்னு சொன்னால், சித்திலிருந்து. எப்படி சூரியன், இதுதான் சங்கரர் கொடுக்குற என்ன உதாரணம். ஆனால் உதாரணத்தை நம்ம எப்பயுமே உதாரணம் வந்து உண்மையாகாது இல்லை. ஆத்மாவுக்கு உதாரணம் சொல்ல முடியுமா? ஆத்மா ஒரு உதாரணம் சொல்லணும்னா ஏன், பிகாஸ் தேர் இஸ் நோ செகண்ட் வஸ்து. அதனால் ஆத்மாவுக்கு உதாரணம் சொல்ல முடியாது. ஆனால் புரிஞ்சுக்கணுன்றதுக்காச்சும் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறோம். அட்ஜஸ்ட் வி சே வி டோன்ட் ஸ்ட்ரெச் த எக்ஸாம்பிள்னு சொல்லிட்டு அந்த அந்த அதை பிடிச்சிக்கிட்டு அவன் அந்த அந்த உதாரணத்தை பிடிச்சிக்கிட்டு இது இப்படி இருக்கே அப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு நான் வாதாடக்கூடாது. என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டால், சரி எப்படி தெரியுது உங்களுக்கு வந்து இந்த மனம் வந்து உணர்வுபூர்வமாக இருக்குது? அவசியம் மனசு உணர்வுபூர்வமாக இருக்குது. யார் என்ன சொல்லிட்டேன், எனக்கு வந்து வருத்தமாக இருக்குது, கோபம் வருது, சென்சிட்டிவாக இருக்கேன், எதிர்வினை ஆட்டுறேன், எல்லாம் பண்ணுறேன் நான். அப்போ எனக்கு என்ன இருக்குது, அவன் சொல்கிறத வர எனக்கு விளங்குது. விளங்குனா என்ன அர்த்தம், அறிவு இருக்குன்னு அர்த்தம் இல்லை. நான் எப்படி 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 இருக்கிறேன், நான் வந்து அறிவு பொருளாக இருக்கேன், சைத்தன்யமாக இருக்கிறேன். அவ்வளோ அந்த அறிவு எந்த எந்த அறிவுக்கு அப்படின்னு பெரிய குறைச்சலே இல்லை. எவ்வளோ பெரிய தத்துவம் சொன்னாலும் எனக்கு விளங்குது, நல்லா விளங்குது. ஆனால் எவ்வளோ விளங்கினாலும் ஒன்று மட்டும் போகலையா, ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, நாம் இல்லாமல் போயிடணும்னு பயமாக இருக்குது. மரணம் தான் என்னுடைய பெரிய என்னுடைய பெரிய சம்சாரமே என்ன அப்படின்னு கேட்டால், மற்றபடி இந்த 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 குடும்பத்தில் இருக்கிறது, இந்த இவங்க கூட சேர்ந்து வாழ்கிறது ஒரு விஷயமே கிடையாது. ஏன், நான் தொடர்ந்து அவங்க இருக்க போகிறதில்லை. அதுக்கு நான் பிரார்த்தனை பண்ணிகிட்ருக்கேன், ரொம்ப நாளாக இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை அவங்க இருக்க வேணான்னு சொல்லிட்டு, நான் இருக்க வேணாம் இல்லை, மதம் இருக்க வேணான்னு சொல்லிட்டு அந்த பிரார்த்தனை உள்ள ஓடிட்டு தான் இருக்கு. எனக்கு நான் சிரஞ்சீவாக இருப்பேன் 100 வயசு வரைக்கும். அவங்க இல்லை ரொம்ப ரொம்ப பிரச்சனை கொடுக்குறாங்க அப்படின்னா, எஸ் ரொம்ப பிரச்சனை பண்ணுறாங்க, ரொம்ப சிக்கல் சிக்கலாக இருக்குது அவங்களோட வாழ்க்கைன்னு சொன்னால், இருந்தாலும் எனக்கு ஆறுதல் இருக்கேன், அவங்க சேர்த்து போயிடுவாங்க. பெரிய ஆறுதல் இல்லையா சாவு, எப்படிப்பட்ட மரணம், எப்படிப்பட்ட ஆறுதல் மற்றவர் மரணம். ஆனால் நம்ம மரணம் இருக்கு இல்லையா, அது வந்து எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால், எனக்கு ஒரு பெரிய கொந்தளிப்பை கொடுக்குது. நான் ரொம்ப என்ன வயசானாலும் போயிடணுன்னு பயம் இருக்குது, செத்து போயிடணுன்னு பயம் இருக்குது. அந்த பயம் வந்து நமக்கு இன்பில்ட் மாதிரி இருக்குது, இன்போர்ன் மாதிரி இருக்குது இல்லையா. அப்போ அந்த பயத்தை போக்கக்கூடிய ஒரு அறிவு இங்கே வந்து சாஸ்திரம் சொல்லுது. என்ன அப்படின்னு கேட்டால், இதுதான் சொல்லி முடிக்கிறது. என்ன எப்படிப்பட்ட அறிவு இது, இந்த ரெண்டு ஸ்லோகத்திலும் இதை சொல்லி முடிக்கிறார் ஸ்ரீகிருஷ்ணன். இந்த இந்த அது எந்த என்ன மாதிரியான எக்ஸாம்பிள் உதாரணம் கேட்டால், இந்த தண்ணி பானை இந்த உதாரணம் தான். மற்ற நகையெல்லாம் கூட எடுத்துக்கலாம், சரி ரொம்ப உதாரணம் வேணாவே. தண்ணி பானை ரொம்ப நல்லாயிருக்கு. எப்படின்னு சொன்னால், இந்த தண்ணியில் இருக்க ஏற்படுற தோஷம் இருக்கு இல்லையா, அழுக்கு இருக்கு இல்லையோ, அலைகள் ஏற்படும், அதுக்கு சூரியனுக்கு சம்பந்தமே கிடையாது. தண்ணி தான் இந்த என்ன ஆகுது, தண்ணி தான் என்ன ஆகுதுன்னா அலைக்கழிப்புக்கு ஆளாகுது. அப்போ தண்ணியில் பிரதிபிம்பிக்கிற அந்த மனமும் அலைக்கழிப்புக்கு ஆளாகுது. அங்கே இருக்க அறிவும் கெட்டு போகுது, குழம்பி போகுது, இது செய்யவா செய்ய வேணான்னு சொல்லிட்டு. ஆக இத்தனையும் எதுக்கு ஏற்படுதுன்னு கேட்டால், இந்த பிரதிபிம்பிக்கப்பட்ட இந்த 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 ஜீவனுக்கு இது ஏற்படுது. அதனால தான் என்ன சொல்கிறாங்க, அப்படியே சரி இந்த இந்த உடல் எப்படின்னா பானைன்னு சொல்கிற பானை உடஞ்சிட்டா தண்ணி இல்லாமல் போயிடுமா? என்ன, தண்ணி இல்லாமல் போகாது இல்லையா. அதனால சொல்கிறோம், அதனால நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம வந்து இல்லாமல் போயிடுதில்லை, நம்ம தொடர்ந்து இருக்கிறோம், என்னவாக இருக்கிறோம், நம்ம உயிராக இருக்கிறோம், இன்னொரு பிறவி எடுக்கிறோம்லாம் சொல்கிறோம் இல்லையா. இங்கே பாருங்கள், இந்த எப்படி பானை உடையறனால தண்ணி இல்லாமல் போகாதோ, அதுபோல் இந்த உடல் இல்லாமல் போகிறதுனால மனசு இல்லாமல் போயிடாது. மனசு இன்டெக்டாக தான் இருக்கும். அதை சுருட்டி பாயை சுட்டிக்கொண்டு வேறு உடலுக்கு அது தாவுகிறது. இத்தனையும் சொல்ல போகிறார் ஸ்ரீகிருஷ்ணர். இப்போ இந்த ஆத்மா பிரம்மம் கொஞ்சம் தள்ளி வச்சுருவோம், அப்புறம் அதை டீல் பண்ணுவோம். இப்போதைக்கு இந்த ஜீவன், இந்த ஜீவத்துவம் இருக்குல்ல, இந்த உயிர் இருக்குல்ல, நம்ம சொல்கிறோம்ல, அதனால தான் நம்ம பாருங்கள் சம்பிரதாயத்தில் இந்த உயிருக்கு இறந்து போயிட்டால் என்னென்ன செய்கிறோம் பாருங்கள். ஏன் இந்த 16 நாள், ஏன் இந்த 30 நாள், என்னன்னு கேட்டால் அந்த அப்போ அந்த அதுக்கு அறிவு போயிருமா கேட்டால் அறிவும் போகாது. ஆனால் அது அதை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு என்ன இல்லை, ஒரு உடல் இல்லை. எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு என்ன இல்லை, ஒரு இந்திரியம் இல்லை. கண் பார்க்குமானா கண் பார்க்குற சக்தி இருக்கும், ஆனால் கண் இருக்காது பார்க்குறதுக்கு. கேட்குமான்னு கேட்டால் கேட்குற சக்தி இருக்கும், ஆனால் கேட்குறதுக்கு ஒரு நமக்கு என்ன தேவை, நமக்கு ஒரு கருவி தேவை. காதுக்கு மூலமாக தான் நம்ம கேட்க முடியும். கோலக்கம் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம்ல, ஆத்மபோதம் தத்துவபோதம் இதெல்லாம் நம்ம பார்த்த விஷயந்தான். சும்மா அப்படியே நினைவு கூறுங்க, அவ்வளோதான். அது உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை. ஆனால் ஒன்று மட்டும் ரொம்ப தெளிவாக இங்கே வந்து நாம் புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னு கேட்டால், நாம் அடிக்கடி கேட்குறோம்ல, மரணத்துக்கு பின் மனிதர் நிலை கேட்கலாம். மரணம் செத்து போயிட்டா ஒன்றும் இல்லாமல் போயிடுதான்னு கேட்டால், எப்படி ஈவன் லாஜிக்கலி இல்லாமல் போகிறதுக்கு சான்ஸே, ஈவன் லாஜிக்கலி ரேஷ்னலி இல்லாமல் போகிறதுக்கு சான்ஸே இல்லை. ஏன் சான்ஸ் இல்லைன்னு சொன்னால், இங்கே ரொம்ப ரொம்ப அப்படியே அறிவுபூர்வமாக ததும்பிக்கொண்டு என்ன என்ன அப்படியே ஒரு கொதிநிலையோடு கொப்பளித்து கொண்டு இருக்கும் ஒரு உணர்வு நிலை நான் இல்லையா, அப்படி அப்படி கொப்பளித்துக்கிட்டு இருக்கு. அவ்வளோ வைப்ரண்ட்டாக ஒவ்வொரு இடத்துலையும் பாருங்களேன், எவ்வளோ வைப்ரண்ட்டாக இருக்குன்னு இல்லை. அதை நான் சொன்னால் தாங்க முடியாமல் தான் உடம்பெல்லாம் கெட்டு போயிடுது அடிக்கடி. இல்லை இது நம்மளால் தாங்கிக்க முடியல. சம்டைம்ஸ் தாங்க முடியாமல் தான் உடம்பெல்லாம் பகவான் ராமகிருஷ்ணருக்கு இந்த இந்த உடம்பு கெட்டு போனதே இதுதான் காரணமாக. அங்கே இருக்கிற அந்த 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 கொதிநிலையை அவரால் தாங்கிக்கவே முடியல. ஆனால் அதனால தான் என்ன சொல்கிறாங்க, ஆக்சுவலி இது சரியான பாத்திரமே கிடையாது. எது உடல், உடல் என்ன அதான் என்ன, நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவன் 4-6 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு ஒரு தோண்டி, அதை கூத்தாடி கூத்தாடி போட்டுடைத்தாண்டின்னு. அப்போ இது ஒரு தோண்டி தான், ஒரு பொம்மை தான். தோண்டினா பொம்மை அல்ல, பானைன்னு அர்த்தம். ஆக இப்போ என்ன ஆகுதுன்னு சொன்னால், பானை உடைஞ்சிட்டாலும் சொல்ல போகிறார், பானை உடைஞ்சிட்டாலும் அந்த ஜீவன் ஒன்றும் ஆகிறதில்ல, அது வேறு பானை. இப்போ இங்கே பாருங்கள், சூரியன் இருக்குது, இந்த பானையில் வந்து பிரதிபிம்பிக்கலை, உடஞ்சி போச்சு, வேறு பானை பிரதிபிம்பிக்கல, அது பிரதிபிம்பிச்சுட்டே இருக்க தான் போகுது. அப்போ பிரதிபிம்பத்துக்கு ஒன்றும் ஆக போகிறதே இல்லை, தொடர்ந்து பிரதிபிம்பிக்கும். ஆனால் இங்கே இந்த அந்த பிரதிபிம்பம் தான் என்ன ஆகுதுன்னு கேட்டால், தன்னை இந்த உடலோடு இந்த மனதோடு இந்த அறிவோடு அபிமானப்படுத்தி கொண்டு ஜீவன் ஆயிடுது. ஜீவத்துவத்தை வந்து சம்சாரத்தை வந்து அனுபவிச்சுட்டே இருக்குது. அப்போ அது என்ன புரிஞ்சுக்கணும்னு கேட்டால், இது ஒரு பிம்பம் தான் அது புரிஞ்சுக்கிறது இருக்கு இல்லையா, அதுதான் மோட்சம். மோட்சம் அப்படின்னா என்ன அர்த்தம், இப்போ பிம்பம் இருக்கு இல்லையா, திருப்பி பிம்பம் இல்லாமல் போச்சுன்னு வச்சுக்கோ, எங்கே போயிருக்கோம், சூரியனை போயிருக்கோன்னு சொல்கிறது தான் சரி. இப்போ நம்ம ஒரு கண்ணாடி மண்ணால் நிற்கிறோம், பிம்பம் தெரியுது, விலகி போயிட்டோம், அப்போ பிம்பம் என்ன ஆயிருக்கும், என்ன ஆயிருக்கும், நம்ம கூட தானே வரணும். ஃபிலோசஃபிக்கலி சொல்கிறோம், அதாவது லாஜிக்கெல்லாம் பார்த்தா பிம்பன்றதே கண்ணாடி இருக்கனால தான் ஏற்படுச்சு, அது ஏற்பட்டுருக்காது, நான் பாட்டுக்கு ஃப்ரீயாக தான் தெரிஞ்சிட்ருக்கேன்னு சொல்லலாம் நம்ம. அதனால் அதான் போக்கும் வரவும் புணர்வும் இல்லா புண்ணிய என்னார் வார்த்தைகளை பாருங்களேன். பெரியவங்க பெரியவங்க தான் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. நம்ம பிம்பம் திரும்பியும் போகுதுன்னு சொல்கிறோம், சும்மா ஒரு வார்த்தைக்கு சொல்கிறோம். ஏன்னு சொன்னால் வேறு எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. சார் பிம்பத்துக்கு உதாரணம் பாருங்கள், நம்ம இப்போ சம்பந்தம் சொல்லிக்கிட்டு இருக்கோம், என்ன சூரியன், சூரியனோட பிம்பம் இது அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலேயே சூரியனுக்கு பிம்பத்துக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா, ஆனால் சம்பந்தம் சொல்லாட்டி சாஸ்திரமும் இல்லை, சம்பந்தத்தை சொல்லி ஆகணும், இல்லாட்டி நமக்கு விளங்காது. ஆனால் உண்மையிலே சம்பந்தம் இருக்கா, எந்த சம்பந்தம் கிடையாது. அப்படி எப்படி பேசுறது, அதனால் என்ன பண்ண வேண்டியிருக்கு, நம்ம சம்பந்தத்தை சொல்கிறோம். அப்போ சந்த அந்த அதுதான் என்ன எப்படிப்பட்ட சம்பந்தம்னு சொன்னால், என்ன சத்திய மித்யா சம்பந்தம்னு சொன்னார். மற்றவங்க என்ன சொல்கிறாங்க, சத்திய சத்யா சம்பந்தம்னு சொல்கிறாங்க. இல்லை, சத்திய மித்யா சம்பந்தம். இது வந்து என்ன, இது வந்து ஒரு தோற்றம் தான், அதுவும் தோற்ற பிழை அப்படின்னு. இப்படி தொடர்ந்து இந்த இந்த நம்ம இப்போ இப்போ ஒரு ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கோம் இல்லையா, இந்த வாழ்க்கைக்கான ஒரு என்ன லாஜிக்கை வந்து ஸ்ரீகிருஷ்ணன் இங்கே வளர்க்குறார். எப்படி ஜீவராசிகளாக ஏற்படும் என்னுடைய, அப்புறம் பாருங்கள், அதனால தான் நம்ம கருணைன்னு சொல்கிறோம். ஏன் கருணைன்னு சொல்கிறோமா, ஏன் கருணைன்னு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், என்னுடைய அம்சம்னு சொல்கிறேன், இதெல்லாம் என்னுடைய அம்சம்தான். அப்புறம் என்ன சொல்ல போகிறாரு, இதெல்லாம் நான் தான் சொல்ல போகிறேன், என்ன தவிர வேறு ஒன்றும் இங்கே ஒன்றும் கிடையாது. ஏற்கனவே ஒரு 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 ஸ்லோகத்தில் பார்த்துருக்குமே, இதெல்லாம் இது இந்த எல்லா ஜீவராசிக்குள்ளும் நான் தான் இருக்கின்றேன், எல்லா ஜீவராசிகளும் எனக்குள் இருக்கின்றன. ஒரு ஸ்லோகம் நினைப்பு வச்சுருக்கீங்களா, என்ன, எல்லா ஜீவராசிக்குள்ளும் நான் தான் இருக்கின்றேன், எல்லா ஜீவராசிகளும் எனக்குள் இருக்கின்றன, நான் எந்த ஜீவராசிகளும் இல்லைன்னு. மை காட், இந்த மாதிரி குழப்பம். ஆனால் இதெல்லாம் விளக்கியாச்சு, நம்ம குழப்பம்லாம் ஒன்றும் கிடையாது, கொஞ்சம் சிந்திச்சா தெரிஞ்சிடும் நமக்கு. அதனால் ஒட்டு மொத்தமாக இந்த இந்த என்ன சிந்தனையே என்ன அப்படின்னு கேட்டால், என்ன விளக்க போகிறா அப்படின்னு கேட்டால், நமக்கு இந்த இந்த ஜீவத்துவம் ஏற்பட்டிருக்கு, இந்த சம்சாரம் ஏற்பட்டிருக்கு. இந்த என்ன சொல்ல போகிறான்னு சொன்னால், எதை நம்ம சம்சாரம் சம்சாரம் தூக்கி தலையில் வச்சுட்டு என்ன வருத்தப்பட்டுக்கிட்டோ அல்லது துக்கப்பட்டுக்கிட்டோ அல்ல கொண்டாடிக்கிட்டோ ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த சம்சாரம் என்பது என்ன, மித்தியான்னு சொல்ல போகிறார் அவ்வளோதான். அதனால் இதுக்கு வந்து இதுக்கு அப்பேற்பட்ட கவனமோ இதுக்கு அப்பேற்பட்ட ஒரு ஒரு முக்கியத்துவமோ கொடுக்கறது இருக்கு இல்லையா, அது வந்து உண்மையிலேயே என்ன சரியானது தானா, அதெல்லாம் வந்து கெட்டிக்காரதானது தானா அப்படின்னு கேட்குறார், கேட்க போகிறார். இதெல்லாம் வந்து கொஞ்சம் மூடத்தனமாக இருக்கு, கொஞ்சம் சிந்திக்க வேணாவா நாம். அதனால் நமக்கு அடிப்படையில் நாம் எங்கேயும் போயிடுறதில்லை. இங்கே பாருங்கள், உங்களை உத்தரவாதம் என்னன்னு சொன்னால், மற்ற என்ன சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, இல்லை செத்த பிறகு வந்து சிவலோகம் போகலாம், செத்த பிறகு வந்து என்ன சொர்க்கம் போகலான்னு சொல்லிட்டு சொர்க்கத்துதி சாஸ்திரம் பேசுது, ஆனால் அதை வந்து நித்தியம்னு பேசலை. பவானே சொல்கிறார் கீதையில், என்ன கீனே புண்ணியே விஷந்தி மத்திய லோகேன், புண்ணியங்கள்லாம் திரும்பி போயிடுச்சுன்னா திரும்பவும் இந்த லோகத்தை வந்து வரணும்னு சொல்லிவிட்டு, திரும்பி இங்கே தான் வந்து பிறக்கணும்னு சொல்லிவிட்டு. அதனால் சொர்க்கத்தை நித்தியமாக சொல்லலை, அது அது ஒரு அடைவு நிலையாக சொல்லலை. சொர்க்கம் இருக்குன்னு சொல்லுது, சொர்க்கத்தை பற்றி பேசுது சாஸ்திரம் பேசுது, பேசுது. ஆனால் வாழ்க்கை நோக்கமே போய் சொர்க்கத்தை அடைகிறது அப்படின்னு சொன்னால், பசங்க சொர்க்கத்திலே பிறந்திருக்கலாம்ல, சுவாமியார் லாஜிக். தென் இஸ் மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் ஆயிடுது, கடவுள் வந்து தப்பாக நம்மளுக்கு பிறக்க வச்சுட்டாரு, சரி சரி கொஞ்ச நாள் இங்கே இருந்துட்டு என்னது இந்த ஃப்ளைட்லாம் போனால் என்ன சொல்லுவாங்க, கொஞ்ச நேரம் இடத்துல இருப்பாங்கள்ல, இருந்துட்டு அப்புறம் அடுத்த ஃப்ளைட் எடுக்கிறதுக்குன்னு அந்த மாதிரி ஆகிடுது. சுவாமி வில் மேக் ஃபன் ஆஃப் ஆல் திஸ். நான் அப்படியே வாழ்க்கை நோக்கம் சொர்க்கம் போகிறது நான் சொன்னால், எப்படி சொர்க்கம் போகிறது, செத்தாக தான் போக முடியும். அப்போ செத்து போயிருங்களேன், வாயா டிலேயும் கேட்குறாரு. செத்தாக தான் சொர்க்கம் போக முடியும், வாழ்க்கை நோக்கம் சொர்க்கம் போகிறது, தென் வாயா போஸ் போனிங்னு. அப்போ நமக்கே உள்ளுக்குள்ளே தெரியுது வாழ்க்கை நோக்கம் சொர்க்கம் போகிறது இல்லைன்னு. அதனால தான் நம்ம இன்னும் என்ன பண்ண தற்கொலை பண்ணிக்காமல் இருக்கோம், இப்போ வேறு எதுவும் நோக்கம் இருக்குது. அதான் நம்ம அதாவது கள்ள புலக்குரம்பை கட்டளிக்க வல்லானேன்னு சொன்னார் மாணிக்கவாசகர். ஒரு இந்த திருவாசல் பார்த்தீங்கன்னா கள்ள புலக்குரம்பைன்னு, நம்மளா கல்ல இருக்குன்னு சொல்லி நமக்கு தெரியும், தெரியாத மாதிரி இருக்குமா, கல்லன்னு சொல்லுவாங்க இல்லையா, சும்மா பேச்சலாம் கல்ல கள்ளத்தனம் கல்லன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை, அந்த மாதிரி. அதான் நம்ம நல்லா இன்னும் கொஞ்சம் நீங்கள் சிந்திக்கக்கூடியவங்களா இருந்தீங்கன்னா, நல்லா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நம்ம என்ன பண்ணிகிட்ருக்குன்னு சொன்னால், நம்மை நாம் இங்கே நடித்து கொண்டிருக்கின்றோம்னு சொல்லுவாங்க, நம்மை நாம் இங்கே நடித்து கொண்டிருக்கின்றோம். அதான் அப்பா நடிக்கிறது அம்மா நடிக்கிறத பற்றி பேசலை, அது நம்ம நம்ம பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம், நமக்கே தெரியும். அதுவும் முக்கியமாக என்ன என்ன கல்யாணம் பண்ண உடனே கணவனாக நடிக்கிறது, மனைவியாக நடிக்கிறதெல்லாம் நம்ம கை வந்த கலை. அப்பாவும் நடிக்கிறது, அம்மாவும் நடிக்கிறதெல்லாம் உள்ளுக்குள்ளே நல்லா தெரியும். இதெல்லாம் வந்து என்ன ஒரு நடிப்பு தான் சொல்லிட்டு, ஆனால் முத முத ரொம்ப உண்மையாக நம்புவோம். அது வேறு கதை. வென் யோ வென் யோ இமோஷ்னலி இன்வால்வ்ட், யூனோ, வென் ஏ வெரி இமோஷ்னலி இன்வால்வ், யூ திங்க், யூ ரியலி திங்க் தேட் யூ ரியலி ஃபால் இன் லவ், யூனோ, யூ ஃபேல் இன் லவ் அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் பண்ணும். அதெல்லாம் தப்பு கிடையாது, அது தப்பே கிடையாது, அதெல்லாம் சரிதான். அப்புறம் போக போக அதான் பாடி வச்சுருக்கேன், போக போக தெரியன்னு அப்புறம் சொல்லுவோம், சரி சரி இது வந்து தப்பாக எடுத்துக்கூடாது நாம், இதை நல்லபடியாக நாம் என்ன பண்ணுவோம், இந்த பாத்திரத்தை நல்லபடியாக செய்வோம். நடிப்புன்னு கூட வார்த்தை, அது கொஞ்சம் நடிப்புன்னு சொல்கிறது என்னமோ கொஞ்சம் குறைச்சலாக இருக்குல்ல கேட்குறதுக்கு, அப்போ நடிக்கிறோமா அப்படின்னு கேட்குறாங்கள. ஆனால் உள்ளுக்குள்ளே நமக்கு தெரியும் அது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறோம். ஓகே, பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் தானே எல்லாமே, ஸோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே, அது ஒன்று தெரியும். நான் அதை பற்றி பேசலை. இன்னொரு விஷயம் இருக்குது இங்கே. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், நமக்கானது, நமக்கானது தோஸ் லிசனர்ஸ்ன்னு சொல்கிறோம், தோஸ் திங்கர்ஸ்ன்னு சொல்கிறோம். என்ன அப்படின்னு கேட்டால், சாஸ்திரம் என்ன சொல்லுது, தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள்னு சொல்லுது. கேட்குறதே கொஞ்சம் எலிட்டிசம் மாதிரி இருக்கும். என்ன இவங்களாம் என்ன மேட்டிமைவாதம் மாதிரி, ஓ அப்போ நீங்களாம் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் மற்றவங்களாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதான் உண்மையும் கூட. எல்லாருக்கும் இந்த சிந்தனை, எல்லாருக்கும் இந்த விருப்பம், எல்லாருக்கும் இந்த கேள்வி, நான் யார் அப்படி கேள்வி எல்லாருக்கும் வருது. யாருக்கு வருதோ அவங்க மட்டும்தான் இதை கேட்டுட்ருப்பாங்க. அதனால் நமக்கு இன்னொரு விஷயம் தெரியும் என்னன்னு கேட்டால், கடைசியாக ரமணர் சொன்னது தான், உண்மையான நான் உறங்கி கிடக்க பொய்யான நான் சொல்கிற இல்லையா, அப்போ இதெல்லாம் ஒரு மாதிரியாக பொய்யான நான் தான் அப்படி என்ற ஒரு கொந்தளிப்பு இல்லாதவர்கள் ஆன்மீகவாதிகள் கிடையாது. ஏதோ ஒரு 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 கொந்தளிப்பு நமக்கு இருந்துக்கிட்டே இருக்குது, நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு. நாட் திஸ் ஆக்சுவலி, நாட் திஸ். பட் எனிஹவ் என்ன பண்ணணும், நம்ம நம்முடைய கடமையை செஞ்சாகணும், பொறுப்பாக இருந்தாகணும். ஏன்னு சொன்னால் என்ன இருக்குது, எங்கேயோ என்ன இருக்குது, கடன்பட்டிருக்கோம், எங்கேயோ வி கோட் செட்டில் அக்கௌண்ட்ஸ். ஓகே, அதனால் அப்போ அக்கௌண்ட்ஸை செட்டில் பண்ணிக்கிட்டே இருப்போம் அப்படின்ற ஒரு தெளிவு நம்மக்கிட்ட இருக்குது. இதுக்கு தான் இவ்வளோ கருமை யோகம்லாம் படிச்சுருக்கோம். அந்த தெளிவு இருக்கனால இதெல்லாம் என்ன பண்ணிக்கிறோம், பொறுத்துக்கிறோம், தாங்கிக்கிறோம், தாண்டி வர்றதுக்கு பொறுத்துக்கிறோம், தாங்கிக்கிறோம், சகிச்சுக்கிறோம், எல்லாம் நடக்கு. இந்த இதெல்லாம் எங்கே இருக்குது, அது சரி, இந்த பொறுத்தல் சகித்தல்லாம் யாருக்கு எப்படி வந்துச்சு நமக்கு, எதனுடைய என்ன கான்ட்ரிபியூஷன் அது, எதனுடைய தயவு அது. உண்மையான நான் இருக்கேன் இல்லையா, அதனுடைய தயவு அது. அது அது ஏதோ ஒரு வகையில் அதை கண்டு அடைஞ்சிருக்கு. ஆனால் இதெல்லாத்தையும் பொறுத்து கொண்டு நிச்சயம் ஒரு நாள் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், நிச்சயமாக இதை நான் வந்து கண்டடைவேன், வென்றே தீருவேன் அப்படின்ற ஒரு 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 அதான் என்ன தீரகான்னு சொல்லுது உபனிஷத். அவன் தான் தீரன், தைரியசாலின்னு அர்த்தம். தொடர்ந்து சந்திப்போம். நன்றி, வணக்கம், அறிவோம்.